விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 48.
எனதருமை அன்புள்ளங்களே, யோபு நூலில் நாம் மேற்கொண்ட தேடல்களின் ஒரு பகுதியாக கடந்த சில வாரங்கள் துன்பம் ஏன், மாசற்றவர் துன்புறுவது ஏன் என்ற கேள்விகளுக்கு விடை தேடி வருகின்றோம். துன்பங்கள் சொல்லித்தரக்கூடிய வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள முயல்கின்றோம். இன்று நாம் மேற்கொள்ளும் அந்த முயற்சியில் யூத மத குரு இட்சாக் பிரைட்சோவிட்ஸ் அவர்கள் கூறியுள்ள சில கருத்துக்கள் நம்மை வழிநடத்துகின்றன. அன்பு இதயங்களே, உலகின் பழம்பெரும் மதங்களிலும் கலாச்சாரங்களிலும் ஆழமான உண்மைகளை விளக்க சிறுகதைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நாம் அறிவோம். உவமைகளாக வடிவம் பெற்றுள்ள இந்த கதைகளை யூத பாரம்பரியத்தில் மாஷால் என்று கூறுவர். துன்பங்கள் ஏன் என்ற முக்கியமான கேள்விக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் கூறப்பட்டுள்ள ஒரு மாஷால் இதோ.
தான் உண்ணும் ரொட்டி எங்கிருந்து வருகின்றது என்பதை அறிய விழைந்த சிறுவன் ஒருவனை அருகிலிருந்த ஒரு வயல்வெளிக்கு அழைத்துச் சென்றனர் அவரது பெற்றோர். அந்த வயலில் கோதுமை கதிர்கள் அழகாக வளர்ந்து தென்றலில் அசைந்தாடிக் கொண்டிருந்தன. பொன் நிறத்தில் அசைந்தாடிய அக்கதிர்களை சிறுவன் கண்டு மகிழ்ந்து கொண்டிருந்த வேளையில் தொழிலாளிகள் அவ்வயலில் அரிவாளுடன் நுழைந்தனர். வளர்ந்திருந்த கதிர்களை வெட்டி சாய்த்தனர். இதைக் கண்ட சிறுவன் வேதனையடைந்தான். அவனது பெற்றோர் வயலுக்கருகே இருந்த ஓர் ஆலைக்கு அழைத்துச் சென்றனர். அறுவடை செய்யப்பட்ட கதிர்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட கோதுமை மணிகள் அங்கு குவித்து வைக்கப்பட்டிருந்ததைக் கண்ட சிறுவன் மீண்டும் மகிழ்ந்தான். சிறிது நேரத்தில் அக்கோதுமை மணிகள் அருகிலிருந்த மாவரைக்கும் எந்திரத்தில் போடப்பட்டு மாவாக வெளியேறியது. இதைக் கண்ட சிறுவன் மீண்டும் வேதனையடைந்தான். அந்த மாவில் நீர் சேர்த்து ரொட்டி வடிவில் அவை உருவாக்கப்பட்டபோது சிறுவன் மகிழ்ந்தான். ஆனால் அந்த வடிவங்கள் நெருப்புச் சூளையில் வைக்கப்பட்டபோது மீண்டும் துன்பமடைந்தான். சிறிது நேரம் சென்று சூளையிலிருந்து வெளியே எடுக்கப்பட்ட மாவுத் துண்டுகள் ரொட்டியாக மாறியிருந்தது கண்டு சிறுவன் மகிழ்ந்தான்.
அன்பு இதயங்களே, கோதுமை கதிர்கள் கோதுமை மணிகளாகவும் அந்த மணிகள் மாவாகவும் பின்னர் ரொட்டியாகவும் மாறிய ஒவ்வொரு உருமாற்றத்திலும் ஒன்று அழிவதன் வழியே மற்றொன்று உருவானது. ஒவ்வொன்றின் அழிவு வேதனை தந்தாலும் அதற்கு அடுத்த உயர்நிலை உருவான போது மகிழ்வும் உருவானது. அதே வண்ணம் அன்புள்ளங்களே, வாழ்வில் நிகழ்வன வேதனையை தந்தாலும் அவற்றின் வழியே உயர்வான உண்மைகள் வெளியாகின்றன. யூத மத குரு இட்சாக் பிரைட்சோவிட்ஸ் அவர்கள் இந்த உவமையை பயன்படுத்தி யோபு நூலுக்கு விளக்கம் அளித்துள்ளார்.
கலங்கிடாதே நீ, திகைத்திடாதே நான், காக்கும் தேவன் என்றாரே. கலங்கிடாதே.
அன்பு நெஞ்சங்களே, யோபு நூலின் துவக்கத்தில் நாம் சந்திக்கும் யோபு தான், தனது குடும்பம், தனது செல்வம் என்ற குறுகிய வட்டங்களில் வாழ்ந்தார். காரணம் ஏதுமின்றி அந்த வட்டங்கள் அழிந்தபோது யோபு நொறுங்கிப் போனார். தன்னைச் சுற்றி யோபு உருவாக்கி கொண்ட குறுகிய வட்டங்களை உடைத்து அந்த அழிவுகளின் வழியே அவருக்கு பறந்து விரிந்த கண்ணோட்டத்தை உருவாக்கினார் இறைவன். தன்னை சுற்றி யோபு அமைத்து கொண்ட அந்த குறுகிய உலகத்திலிருந்து அவருக்கு விடுதலை தரும் நோக்கத்தில் இறைவன் பறந்து விரிந்த தன் படைப்பு முழுவதையும் சுற்றி ஒரு பயணமாக யோபுவை அழைத்துச் சென்றார். இதையே யோபு நூலின் இறுதிப் பகுதியில் நாம் காண்கின்றோம். அந்த இறுதி பிரிவுகளில் இறைவனுக்கும் யோபுக்கும் இடையே நிகழ்ந்த சந்திப்பு, உரையாடல் இவற்றால் உருவான விளைவுகளை பற்றி பேசும் குரு பிரைட்சோவிட்ஸ் அவர்கள் அழகான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்.
யோபு தன் துன்பத்திற்கு விளக்கம் தேடி கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தார். தான் யோபுடன் இருக்கின்றேன் என்பது ஒன்றே கடவுள் அவருக்கு தந்த விளக்கம். கடவுள் யோபின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை, அவர் அந்த கேள்விகளே இல்லாமல் செய்துவிட்டார். யோபு கடவுளிடமிருந்து ஒரு பதிலை தேடினார். ஆனால் இறுதியில் யோபு கடவுளையே கண்டடைந்தார்.
எனதருமை அன்புள்ளங்களே, வாழ்வில் பல உண்மைகள் மறைவாயிருக்கும், பல கேள்விகளுக்கு விடைகள் கிடைக்காது. ஆனால் உண்மையை தேடும் எவரும் இறுதியில் கடவுளை காண்பது உறுதி. அவ்வாறு கண்டுபிடித்தவர்கள் பொருள் நிறைந்த வாழ்வு பயணத்தை மேற்கொள்வதை நாம் அறிவோம். இறைவன் உடன் வருகிறார் என்பதை உணர்ந்தவர்களின் வாழ்வு பயணம் இனிதாக அமைவதை குரு பிரைட்சோவிட்ஸ் அவர்கள் ஓர் அழகிய உருவகத்துடன் விளக்குகின்றார்.
ஓட்டுநர் ஒருவர் ஓட்டிச் செல்லும் கார் ஒன்றில் பயணிக்கும் அனுபவத்தை கற்பனை செய்து கொள்வோம். பயண நேரத்தில் ஓட்டுநரை நம்பி நம் வாழ்வை ஒப்படைக்கின்றோம். இந்த நம்பிக்கை எவ்வளவு ஆழமானது, வலுவானது என்பதை பொறுத்து நம் பயணம் இனிமையாகவோ கசப்பாகவோ மாறக்கூடும். பொதுவாக காரில் பயணம் செய்யும்போது குழந்தைகள் எளிதில் உறங்கிவிடும். காரணம், அக்குழந்தைகள் ஓட்டுநரை பற்றியோ காரின் தரம் குறித்தோ கவலை ஏதுமின்றி பயணம் செய்கின்றன. ஆனால் அதே காரில் ஓட்டுநர் அருகே அமர்ந்து செல்லும் சிலருக்கு பயணம் முழுவதும் பதைபதைப்பாக இருக்கும். அதிலும் ஓட்டுநர் அருகே அமர்ந்திருப்பவருக்கு கார் ஓட்டத் தெரிந்திருந்தாலோ, ஓடிக்கொண்டிருக்கும் காரை பற்றிய அறிவு அதிகம் இருந்தாலோ பயணம் இனிதாக அமையாது. மெதுவா போங்க, முன்னே வரும் லாரியை கவனித்து ஓட்டுங்க என்று ஓட்டுநருக்கு நிமிடத்திற்கு ஒரு கட்டளை கொடுத்த வண்ணம் இவர்கள் செல்வர். காரை பற்றிய விவரங்கள் அதிகம் தெரிந்திருப்பதால் எந்த ஒரு புது சப்தமும் காரில் ஏதோ கோளாறு ஆகிவிட்டதைப் போன்ற உணர்வை தரும்.
அன்பு இதயங்களே, வாழ்க்கை பயணத்தில் இறைவன் ஓட்டுநராக இருக்கும்போது அவரை நம்பி அமர்ந்திருந்தால் நிம்மதியாக பயணம் செய்ய முடியும். வாழ்வை எவ்விதம் ஓட்டிச் செல்வது என்பது நமக்கு தெரியும் என்று நினைக்க ஆரம்பித்தால் முள் இருக்கையின் மீது அமர்ந்து செல்வது போல நமது பயணம் அமைந்துவிடும். எனதருமை அன்புள்ளங்களே, வாழ்வில் வெற்றி சிகரங்களை தொட்டுவிட்டு பின்னர் வேதனையின் ஆழத்தில் புதையுண்ட ஒரு புகழ்பெற்ற நடிகரை பற்றி குரு பிரைச்சோவிட்ஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்.
சூப்பர்மேன் திரைப்படங்களில் நாயகனாக நடித்து உலக புகழ்பெற்ற கிறிஸ்டபர் ரீவ் என்ற நடிகர் 43 வயதில் குதிரை சவாரி செய்தபோது நிகழ்ந்த ஒரு விபத்தால் தண்டுவடத்தில் அடிபட்டு தன் எஞ்சிய 9 சக்கர நாற்காலியில் செலவிட்டார். இந்த விபத்து நிகழ்ந்ததைத் தொடர்ந்து அவர் தற்கொலை செய்து கொள்ள விரும்பினார். ஆனால் தற்கொலை செய்து கொள்ளவும் இயலாத வண்ணம் அவர் கழுத்துக்கு கீழ் முற்றிலுமாக செயலற்று கிடந்தார். அவரது மனைவி டானா அவர்கள் ஒரு நாள் அவரிடம், நீங்கள் சாக விரும்பினால் நான் உதவி செய்கின்றேன், ஆனால் அதற்கு முன் நாம் இருவரும் அதை பற்றி தெளிவாக பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று கூறினார். அவ்வண்ணமே இருவரும் ஓர் இரவு முழுவதும் அதை பற்றி பேசினர். இறுதியில் டானா அவர்கள் கிறிஸ்டபரிடம், உங்கள் வாழ்வு அர்த்தம் நிறைந்ததாய் உள்ளது, 1000 பேருக்கு நீங்கள் உந்து சக்தியாக இருக்க முடியும் என்று அழுத்தம் திருத்தமாய் கூறி அவரை நம்ப வைத்தார்.
இதைத் தொடர்ந்து 9 கிறிஸ்டபர் சக்கர நாற்காலியில் அமர்ந்த வண்ணம் 1000 உள்ளங்களுக்கு வாழ்வில் பிடிப்பை உருவாக்கினார். 43 வயதில் சக்கர நாற்காலியில் வாழ்வை துவக்கிய கிறிஸ்டபர் ரீவ் அவர்கள் 52 வயதில் காலமானார். தன் வாழ்வின் இறுதி நேரங்களில் அவர் கூறியது இதுதான்.
நான் படும் வேதனையை இவ்வுலகில் வேறு யாரும் அனுபவிக்கக்கூடாது. ஆயினும் பழைய கிறிஸ்டபரை விட வேதனை உருவாக்கியுள்ள தற்போதைய கிறிஸ்டபரை எனக்கு அதிகம் பிடிக்கும். பழைய கிறிஸ்டபர் தன் புகழை தேடிச் சென்றவன். தற்போதைய கிறிஸ்டபர் மற்றவர் மீது பரிவும் அக்கறையும் கொண்டவன். எத்தனையோ பேருக்கு நம்பிக்கை தந்தவன், உதவிகள் செய்தவன்
என்று கூறியுள்ளார். அன்பு இதயங்களே, கிறிஸ்டபர் ரீவ் அவர்கள் சக்கர நாற்காலியில் தன்னை சிறைப்படுத்திய அந்த விபத்தினால் உள்ளம் நொறுங்கி தன்னையே அழித்துக் கொள்ளும் முடிவெடுப்பதற்கு பதில் அதே வேதனையின் விளைவாக அடுத்தவருக்கு உதவிகள் செய்ய முடிவெடுத்தது துன்பத்தின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள உதவுகின்றது. நாட்சி வதை முகாமில் வேதனையின் பல கொடூர வடிவங்களைக் கண்ட விக்டர் பிராங்கல் என்ற மனநல மருத்துவர் அர்த்தத்திற்காக மனிதனின் தேடல் என்ற நூலில் கூறியுள்ள சில கருத்துக்கள் நமது தேடலை இன்று நிறைவு செய்கின்றன.
தியாகம் என்ற அர்த்தத்தை கண்டுகொள்ளும் போது வேதனை வேதனையாக மட்டுமே இருப்பது நின்று போகின்றது. என்னிடமுள்ள ஒரே ஒரு விடயத்தை யாராலும் பறித்துவிட முடியாது. அதாவது, எனக்கு நிகழ்வனவற்றிற்கு நான் எவ்வாறு பதிலிருக்கின்றேன் என்ற என் சுதந்திரத்தை யாராலும் பறித்து செல்ல முடியாது. இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.